2023 ஜூன் மாத தென்றலிதழே, ஜெர்சி நகர், நியூ ஜெர்சியிலிருந்து பிச்சுமணி கிருஷ்ணமூர்த்தி எழுதியுள்ள சிறுகதை பகையும் நட்பும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 10 வருடங்களுக்கு பிறகு பிறந்த மண்ணை மிதிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி உணர்வை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. 10 வருடங்களுக்கு பிறகு பிறந்த மண்ணை மிதிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி உணர்வை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எவ்வளவு பெரிய நகரத்தில் வளர நேரிட்டாலும் பிறந்த மண்ணின் காற்றை சுவாசிப்பதற்கு இணையாகாது. அரசாங்க பேருந்தில் சிவகாசி வந்தடைந்த உடனேயே என்னுள் ஒரு புத்துணர்ச்சி ஓடியது. அதே பேருந்து நிலையம் 10 வருட கால இடைவெளியில் மாற்றங்களுக்கு வளைந்து கொடுத்து புது பொலிவுடன் தோற்றம் அளித்தது. அங்காடிகள் அலங்கார மின் விளக்குகளுடன் அழகாக காட்சியளித்தன. ஒரு ஆட்டோவில் ஏறி ஊருக்கு சற்று வெளிப்புறத்தில் இருந்து என் மாமா வீட்டிற்கு வந்தேன். மாமாவையும் அத்தையையும் பார்த்ததில் மனிதர்களின் உருவத்தில் கால இடைவெளி எவ்வளவு மாற்றத்தை செய்கிறது என்பதை எங்களது பார்வை பரிமாற்றங்கள் அறிமுகம் செய்தன. முதுமையின் முழு ஆக்கிரமிப்பு அவர்களை அதுவரை அணுகாவிட்டாலும் அதன் முன்னோட்டு அடையாளங்கள் அத்தையை விட மாமாவிடம் நன்றாகவே பதிவாகி இருந்தன. என்னிடமோ அவர்கள் பார்த்து வியந்தது என் இளமை வளர்ச்சியின் பரிமாணங்கள். இரு குடும்பங்களின் நலன்கள் பற்றி பேசிய பிறகு அத்தை வீட்டை சுற்றி காண்பித்தாள். அது சிறியதாயிருந்தாலும் அழகாக எல்லா சௌகரியங்களையும் கொண்டிருந்தது. பயணக்களைப்பில் சிறிது கண்ணயர்ந்த என்னை அத்தையின் அன்புக்குரல் ஒரு அதட்டலுடன் எழுப்பியது. உன் பழைய பள்ளி சிநேகிதிகளை எப்பொழுது பார்க்கப் போகிறாய் என்ற அத்தையின் கேள்விக்கு அவர்களை பார்க்கத்தான் கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் என்ற பதிலை கூறிவிட்டு வெளியே நின்றிருந்த ஆட்டோவில் ஏறி நான் படித்த பள்ளிக்கு சென்றேன். அன்று விடுமுறை வாசலில் வாட்ச்மேன் வேலுவிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டு பள்ளியின் உள்ளே செல்ல அனுமதி பெற்று என் பழைய வகுப்பிற்கு சென்றேன். எந்தவித மாற்றமும் இல்லாமல் அந்த வகுப்பு அன்று போல் அப்படியே இருந்தது. முதல் வரிசை இருக்கைகளில் நானும் என் நெருங்கிய சிநேகிதிகளான மஞ்சுவும் புவனாவும் எப்பொழுதும் சேர்ந்து உட்கார்ந்திருப்போம். மலரும் நினைவுகளாக நாங்கள் வகுப்பில் மற்ற மாணவிகளை செய்த நையாண்டி சிறு குறும்புகள் போன்றவை என் கண்முன்னால் காட்சியளித்தன. மாலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும் குறுக்கு வழியில் இருந்த மாந்தோப்பில் திருட்டுத்தனமாய் மாங்காய் அழித்து தின்ற அனுபவங்கள், எந்தவித குடும்ப பொறுப்பும் இல்லாத விளையாட்டு வாழ்க்கை, இவையெல்லாம் நினைவலைகளாக மனதில் மோதின. அந்த சிநேகிதிகளை உடனே பார்க்க ஆவலை தூண்டின. காலச்சக்கரம் இந்த 10 வருட இடைவெளியில் எப்படிப்பட்ட மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கும் என்று கற்பனை செய்தேன். இயற்கை அன்னை தன் பணிகளில் என்றுமே யாருக்குமே பாரபட்சம் காட்டியதில்லை. இளமையின் பரிமாணங்களை என்னைப் போலவே அவர்களுக்கும் கொடுத்திருப்பாள். மஞ்சு எங்கள் இருவரை காட்டிலும் அழகாக இருப்பாள். மயக்கும் கண்கள், வசீகர முகம், புத்திசாலித்தனமான நகைச்சுவை கலந்த பேச்சு, இவையெல்லாம் அவளின் அடையாளங்கள். புவனா அவளுக்கு நேர்மாறானவள். அமைதியான முகம், தன்னடக்கத்தின் முழு உருவம். மூவருமே படிப்பில் முன்னணியில் இருந்தவர்கள். மஞ்சுவின் அப்பா முத்துலிங்கம் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். தன் சிறு வயதில் அம்மாவை தீராத நோய்க்கு காவு கொடுத்தவள். வசதி கொஞ்சம் குறைந்திருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை புரிந்து கொண்டவள். புவனாவின் அப்பா ரத்னவேலு அரசியல்வாதி, ஒரு கட்சியின் தொகுதி தலைவரும் கூட. புவனா தாயின் அரவணைப்பில் செல்லமாக வளர்ந்தவள். வாட்ச்மேன் வேலு கொடுத்த விலாச விவரங்களிலிருந்து மஞ்சுவும் புவனாவும் அரசாங்க மகளிர் விடுதியில் தங்கியிருப்பது பற்றி மிகவும் குழம்பி போயிருந்தேன். ஏன் அவர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து இருக்கவில்லையா? இந்த கேள்விக்கு நேராக அவர்களை சந்தித்தால் பதில் கிடைக்கும் என்று மகளிர் விடுதி வந்தடைந்தேன். முதல் மாடியில் 20:20 அவர்கள் இருப்பதாக தெரிந்து அறைக்கதவை தட்டினேன். கதவை திறந்த புவனாவை பார்த்தவுடன் என் தலை சுற்றியது. அவளுடைய அமைதியும் அழகு கொண்ட பழைய முகத்திற்கு பதில் மெலிந்த உடலில் குழிவிழிந்த கண்கள், சுருங்கி போன கன்னங்களுடன் புவனா நின்று கொண்டிருந்தாள். நான் தான் பவித்ரா என்றேன். என் தோள் மேல் சாய்ந்து விம்மி விம்மி அழுதாள். அவள் மன அழுத்தத்தை என்னால் உணர முடிந்தது. அவள் அடக்கி வைத்திருந்த வேதனை சுமை எரிமலையாய் வெடித்தது. அவளுக்கு ஆறுதல் சொல்லி உள்ளே சென்று இருவரும் பேசினோம். என்ன நடந்தது என்று கேட்டேன். புவனா விவரித்தாள். எங்கள் அமைதியான வசதியான வாழ்க்கையில் அப்படி ஒரு சூறாவளி வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா ஊரில் பல வருடங்களாக செல்வாக்கு மிகுந்த அரசியல்வாதி. அவர் செல்வாக்கை பயன்படுத்தி அவரை சுற்றியிருந்த கூட்டம் அவரை உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட வைத்தது. அவரும் அரசியலில் அடுத்த கட்டத்திற்கு போக ஆசைப்பட்டு களத்தில் இறங்கினார். சுயேச்சை வேட்பாளரானதால் தேர்தல் செலவு முழுவதும் அவரே செய்ய வேண்டியதாயிற்று. இதனால் எங்கள் வீடு நகைகள் எல்லாம் அடமானத்தில் போயின. தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதால் அவருடைய செல்வாக்கை வைத்து மேலும் அரசியலில் முன்னேறி விடுவார் என்று பயந்து ஒரு நாள் மாலை அவர் கோவிலிலிருந்து திரும்பி வரும்பொழுது எதிர்கட்சிகள் சேர்ந்து கூலிப்படை வைத்து அவரை தீர்த்து கட்டின. அப்பாவின் மரணத்தால் அம்மாவின் உடல்நிலை மிக மோசமாகி இறந்து போக நான் அனாதையாகி நடுத்தருவுக்கு வந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உதவியால் தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்றில் எனக்கு ஒரு வேலையும் தங்குவதற்கு இந்த மகளிர் விடுதியில் இடமும் கிடைத்தது என்றாள். கேட்டு நான் நெகிழ்ந்து போனேன். வெளியே சென்றிருந்த மஞ்சு அப்போது உள்ளே நுழைந்தாள். இந்த 10 வருட கால இடைவெளியில் மஞ்சுவிடமும் நிறைய மாற்றங்கள். அவள் மெலிந்து காணப்பட்டாலும் அவளுடைய தன்னம்பிக்கை அவளை விட்டு போகவில்லை. அவளின் அடையாளமான நகைச்சுவை கலந்த புத்திசாலித்தனமான பேச்சை மட்டும் காணவில்லை. பார்த்தவுடனேயே அவள் என்னை அடையாளம் கண்டுகொண்டாள். ஆனால் புவனாவை போல் உணர்ச்சி வசப்படாமல் என் நலனை பற்றியும் நகர வாழ்க்கையை பற்றியும் விசாரித்தாள். மஞ்சு, உன்னுடைய குடும்பத்திற்கு என்ன ஆயிற்று? நீயும் ஏன் இந்த விடுதியில் இருக்கிறாய் என்ற என் கேள்விக்கு மஞ்சு சொன்ன பதில் என்னை கதிகலங்க வைத்தது. என் அப்பா இறந்து 6 மாதம் ஆகிறது. இதை சொல்லிவிட்டு மஞ்சு மௌனமானாள். அதில் அவளுடைய மன வலியையும் சோகத்தையும் புரிந்து கொண்டேன். அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தாரா என்ற என் கேள்விக்கு அவர் செய்த பாவத்திற்கு பலியானார். அவளுடைய இந்த சுருக்கமான பதில் எனக்கு பெரும் புதிராக இருந்தது. தொடர்ந்து மஞ்சு, எந்த நோயும் அணுகவே பயப்படும் கட்டுமஸ்தான உடம்பு. தான் வேலை பார்த்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் அவர் பணம் கையாடவே அவரை வேலையிலிருந்து நீக்கினர். முடிவில் எந்த வேலையும் கிடைக்காமல் குடிக்கு அடிமையாகி சேராத கூட்டத்தில் சேர்ந்தார் என்றாள். அப்பொழுது புவனா தன் கண்களால் மஞ்சுவிடம் ஏதோ சைகை காட்டினாள். மஞ்சு சொல்லப்போகும் ஒரு உண்மையை புவனா சொல்லவிடாமல் தடுக்கிறாள் என்பதை மட்டும் யூகித்து கொண்டேன். சில வினாடிகள் இருவரும் பார்வையில் ஏதோ பரிமாறிக்கொண்டனர். உலகத்திற்கே தெரிந்த உண்மை பவித்ராவுக்கு தெரிந்தால் என்ன? எப்படியும் மற்றவர்கள் மூலம் தெரியத்தான் போகிறது என்ற விளக்கத்தை மஞ்சு கொடுத்த பொழுது மௌனமாக அதற்கு ஒப்புதல் கொடுத்துவிட்டு மஞ்சு சொல்ல போவதை கேட்க பயம் கலந்த பார்வையுடன் புவனா காத்திருந்தாள். அவர்கள் உரையாடல் வியப்பாக இருந்தாலும் அதில் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெரிந்தது. முடிவில் அவர் தூக்கு தண்டனையால் இறந்தார் என்று மஞ்சு சொன்னதும் என்னையே நம்ப முடியவில்லை. அவர் ஒரு ரவுடி கூட்டத்தில் சேர்ந்து கூலிப்படை தலைவன் ஆனார். எதிர்கட்சியினர் திட்டமிட்ட புவனா அப்பாவின் கொலையை அவர்தான் செய்தார். அதனால் அவருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது என்று சொன்னபோது புவனா தன் செவிகளை மூடிக்கொண்டு இருந்தாள். அவள் அந்த 2 மரணங்களை பற்றி சோக கதையை திரும்ப கேட்க விரும்பவில்லை. மஞ்சுவின் பேச்சில் எந்த தடுமாற்றமும் இல்லை. உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும் என்று முடித்தாள். கொலை செய்தி ஊரில் காட்டு தீ போல பரவ இறந்தவரின் செல்வாக்கினால் காவல்துறை வேகமாக நடவடிக்கை எடுத்து கொலையாளியை தேடியது. அப்பாவின் கொலையும் அம்மாவின் மோசமான உடல்நிலையும் புவனாவை நிலைகுறைய வைத்தன. புவனா விசாரணைக்கு காவல் நிலையத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் இருந்த அம்மாவுக்கு உதவியாக மஞ்சு இருந்தாள். வீட்டில் புவனா தனியாக இருப்பதை விரும்பாத மஞ்சு அவளுக்கு துணையாக வீட்டிலும் இருந்தாள். காவல்துறையின் அதிவேக நடவடிக்கையில் கொலையாளி முத்துவேல் என்பதை சாட்சியங்களோடு கண்டுபிடித்தவுடன் தலைமறைவாகியிருந்த அவரை தேடி பிடித்து கைது செய்தனர். இது தெரிந்தவுடன் மஞ்சு புவனா வீட்டிற்கு செல்வதை நிறுத்தி குற்ற உணர்ச்சியால் புவனாவை சந்திக்க மறுத்தாள். தன் நெருங்கிய சிநேகிதியை தன் முதுகில் குத்திவிட்டதாக புவனா எண்ணுவாளோ என்று மஞ்சுவின் ஆதங்கம். புவனாவோ மஞ்சுவின் வீட்டிற்கு வந்து அவள் அப்பா செய்த குற்றத்திற்காக அவள் எப்படி பொறுப்பாவாள் என்று வாதாடினாள். தன்னை போல் மஞ்சுவும் ஒரு அனாதையாகி நடுத்தருவுக்கு வரக்கூடாது என்று அவள் வேலை பார்க்கும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை வாங்கி கொடுத்து தன்னுடன் விடுதியிலும் தங்க வைத்தாள். புவனா பலமுறை சொல்லியும் சிறைச்சாலையில் ஒரு நாள் கூட மஞ்சு அப்பாவை பார்க்க போகவில்லை. குற்றம் நிரூபணமாகி நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்த போது கூட மஞ்சு வேதனைப்பட்டாளே தவிர வருந்தவில்லை. மஞ்சு புவனாவின் இணைப்பிரியா நேசம் நட்பின் இலக்கணம். சூழ்நிலையின் சூழ்ச்சியால் அந்த நட்பு ஒரு பெரும் சோதனைக்கு ஆளானது. பெற்றவர்களின் பகையும் வாரிசுகளின் பாசமும் மோதிக்கொண்டன. ஆனால் வெற்றி பெற்றது வாரிசுகளின் நட்புதான். தோள் கொடுக்க தோழியும் தோள் சாய தோழனும் கிடைத்தால் அவர்கள் கூட நம் தாய் தந்தைதான் என்று எங்கோ படித்த வரிகள் என் நினைவில் ஓடின. இவர்களின் நட்பு எனக்கும் கிடைத்ததில் மிக பெருமிதம் அடைந்தேன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.